ஓம் சாந்தி. ஜூலை 15, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, யோக சக்தியின் மூலமாகவே ஆத்மாக்களாகிய உங்களில் உள்ள துரு அகற்றப்படும். எனவே யோகத்தை குறித்து என்றுமே கவனக்குறைவாக இருக்காதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கு தந்தை காட்டியுள்ள வழிமுறை எது? அதிலேயே எங்கும் மாயை தடைகளை விளைவிக்கின்றாள். பதில்: தந்தை உங்களுக்கு காட்டியுள்ள வழிமுறை, குழந்தைகளே, பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்கள் ஒரே தந்தையின் குழந்தைகளான சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றமற்ற சரீர துன்புறுத்தலுக்கு உள்ளாக்க கூடாது. சகோதர சகோதரிகள் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. ஷிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றி உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுங்கள். எவ்வாறாயினும் மாயை சளைத்தவள் அல்ல. இதில் அவள் தொடர்ந்தும் தடைகளை எங்கும் ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதையும், ஒரே ஒரு தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடுகின்றீர்கள். பாடல்: உங்களை கண்டதால் நாங்கள் முழு உலகையும் கண்டுவிட்டோம். பூமி வானம் அனைத்தும் எங்களுடையதாகும். ஓம் சாந்தி. பாடலின் ஒரு வரி போதுமானது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதையும், அதனை நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் பெறுகின்றீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் பாரதம் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றது. ஆனால் அது இப்பொழுது அதனிடம் இல்லை என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அது அதனை மீண்டும் ஒருமுறை பெறுகின்றது. இப்பொழுது சொர்க்கமென்ற ஆஸ்தி அதனிடம் இல்லை என்பதை உங்களால் காண முடிகின்றது. இது ராவணனிடமிருந்து நரகம் என்ற சாபத்தையே பெறுகின்றது. சாபம் மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. ஆசீர்வாதத்தின் மூலம், அதாவது ஆஸ்தியின் மூலம் சந்தோஷம் உள்ளது. ஷிவ் பாபா எல்லையற்ற அசரீரி தந்தை என்பதையும், பிரஜாபிதா பிரம்மா எல்லையற்ற ஷரீர தந்தை என்பதையும் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேறு எவராலும் எல்லையற்ற ஷரீர தந்தையாக இருக்க முடியாது. காந்திஜியும் பாபுஜி தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆனால் நியதிப்படி அவர் மனித உலகிற்கு தந்தையாக இருக்க முடியாது. சிவனே முழு அசரீரி உலகிற்கும் தந்தையாவார். நீங்கள் ஷிவ் பாபாவிற்கு உரியவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுப்பதற்காக ஷிவ் பாபா வந்து உங்களை தனக்குரியவராக்கியுள்ளார். நீங்கள் ஏன் மதுபனிற்கு வருகின்றீர்கள்? நீங்கள் ஷிவ் பாபாவை சந்திப்பதற்காக வருகின்றீர்கள். எவ்வாறாயினும் அவர் அசரீரியானவர். ஷிவ் பாபா என்று நீங்கள் வெறுமனே கூறினால் மக்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையாலேயே அவர் பாப்தாதா என்று அழைக்கப்படுகின்றார். ஷிவ் பாபாவும் பிரம்மா தாதாவும் தாதாவின் பெயர் தந்தையின் பெயரிலிருந்து வேறுபட்டது. அசரீரியானவரே அனைவரினதும் தந்தையாவார். அவரும் அனைவரினதும் தாதா பாட்டனாராவார். பாப்தாதாவிடமிருந்து குழந்தைகளான நீங்கள் அனைவரும் நிச்சயமாக ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் அனைவருமே எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அந்த தந்தையே துன்பத்தை அகற்றி அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்பவர். சத்யுகத்தில் எவருமே சந்தோஷமற்று இருக்க முடியாது. அதன் பெயரே ஸ்வர்க்கமாகும். அவர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்ற தந்தையான கடவுளாவார். பாரதமே அனைத்திலும் அதி புராதனமான தேசமாகும். அதுவே அனைத்திலும் மிகவும் புதியதாக இருந்திருக்க வேண்டும் என்பதாலேயே இப்பொழுது அனைத்திலும் அதி பழையதாக உள்ளது. பாரதம் மாத்திரமே சத்யுகம் என்றும் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. உண்மையில் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்ததுடன் லக்ஷ்மியும் நாராயணரும் அங்கு ஆட்சி செய்தார்கள். இது உங்கள் புத்திகளில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் எவ்வாறு தங்கள் ஆஸ்தியை பெற்றார்கள் என்பதும் அவர்கள் எவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகினார்கள் என்பதும் அவர்கள் எப்பொழுது ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் என்பதும் அவர்கள் யாரிடமிருந்து அந்த ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதும் உங்கள் புத்திகளில் உடனடியாகவே பிரவேசிக்கின்றன. அவை அனைத்தும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கின்றன. முன்னர் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மாலையின் மணிகளை உருட்டுவீர்கள். ஆனால் நீங்கள் அவர்களின் தொழில் பற்றி எதனையும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது மட்டுமே இது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆனால் அதுவும் வரிசை கிரமமாகவே உள்ளது. இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் ஆலயத்திற்கு சென்று அதனை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றீர்கள். அவர்கள் தமது வெகுமதியை எவ்வாறு பெற்றார்கள் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. அவர்கள் அதனை சங்கம யுகத்திலேயே பெற்றார்கள். ஏனெனில் சங்கம யுகத்திலேயே பழைய உலகம் மாற வேண்டும். தந்தை சங்கம யுகத்தில் மாத்திரமே வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் உண்மையில் இவர் பிரம்மாவாக இருந்தார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா மூலம் விஷ்ணு தாமம் ஸ்தாபிக்கப்படுகிறது. லக்ஷ்மியும் நாராயணரும் தமது முன்னைய பிறவியில் சரஸ்வதியும் பிரம்மாவுமாக இருந்தார்கள். பிரம்மாவுடன் பிராமணர்களும் இருந்திருக்க வேண்டும். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமே நிலவியது. மக்களின் தந்தையும் அதாவது பிரஜாபிதா இருந்திருக்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். முன்னைய கல்பத்தில் முயற்சி செய்தவர்கள் அனைவரையும் நாங்கள் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கின்றோம். ஒன்று ராஜ குடும்பமும் மற்றொன்று பிரஜைகளின் குடும்பமும் ஆகும். அவர்களின் மத்தியிலும் சிலர் மிகவும் செல்வந்தர்களாகவும் மற்றோர் குறைந்த செல்வந்தர்களாகவும் உள்ளார்கள். அரசர்களின் மத்தியிலும் சிலர் மிகவும் செல்வந்தர்களாக இருக்கின்றனர், மற்றோர் அந்த அளவு செல்வந்தராக இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்தில் அவர்கள் எவ்வாறு தங்கள் ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதை நீங்கள் எவரிடமும் விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் மீண்டும் ஒரு முறை தங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றார்கள். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது மிகவும் இலகுவானது. அம்பாள் யார் என்று மக்களுக்கு தெரியாது. இவர் ஜெகதம்பாள், அதாவது உலகத்தாய் என நீங்கள் கூறுவீர்கள். உலகத்தாயும் உலக தந்தையும் முன்னைய கல்பத்திலும் வாழ்ந்தனர். நீங்கள் அவர்களின் குழந்தைகளாக இருந்தீர்கள். பாபா சங்கம யுகத்தில் எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஜெகதம்பாவின் பல குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் இங்கே தங்கி இருக்க அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மூன்றாவது ஞானக்கண்ணை பெற்றுள்ளீர்கள். தந்தையே ஞானக்கடல் என்பதால் அவர் நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார். அவர் மனிதர் என்றோ அல்லது தேவர் என்றோ அழைக்கப்படுவதில்லை. அவர் கடவுள் என்று மாத்திரமே அழைக்கப்படுகின்றார். நீங்கள் எந்த தேவரினதும் ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கே உள்ள மக்களுக்கு உங்களால் அவர்களின் சுய சரிதையை கூற முடியும். உங்களால் ராமரை பற்றியும் விளங்கப்படுத்த முடியும். சந்திர வம்சம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரம்மாவின் மூலமாக இந்த பிராமண தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரம்மா என்ற பெயர் மிகவும் பிரபல்யமானது. தந்தை பிரம்மாவின் மூலமாகவே பிராமணர்களை படைக்கின்றார். ஏனெனில் பிரம்மா குமார்களும் குமாரிகளுமான நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதால் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஷரீர துன்புறுத்தலுக்கு உள்ளாக்க கூடாது. சகோதர சகோதரிகள் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. தந்தை நாடகத்திற்கு ஏற்ப இந்த வழிமுறையை உருவாக்கியுள்ளார். நீங்கள் ஒரு பிரம்மா குமார், நான் ஒரு பிரம்மா குமாரி. உண்மையில் முழு உலகமுமே பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவார்கள். ஆனால் அவர்கள் அதனை அறிய மாட்டார்கள். நாங்கள் ஷிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் எங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். மாயையும் குறைந்தவள் அல்ல. அவள் நாலா புறத்திலும் தொடர்ந்தும் தடைகளை ஏற்படுத்துகின்றாள். நாங்கள் சகோதர சகோதரிகள் என்பதையும் ஒரே ஒரு தந்தையிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றோம் என்பதையும் நாங்கள் மறக்கின்றோம். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மமே உள்ளது என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற அனைத்து சமயங்களும் அழிக்கப்பட உள்ளன. இது புதியதல்ல என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். இந்த சக்கரம் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்தும் சுழல்கிறது. நேரமும் தேதியும் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளன. இந்த வழிமுறையினாலேயே ஷிவ் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதும் உங்கள் புத்திகளில் இருக்க வேண்டும். உங்கள் இலக்கு உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுங்கள். நீங்கள் நினைவை கொண்டிருப்பதனால், அதாவது யோக சக்தியின் மூலம் துரு அகற்றப்படும். கவனக்குறைவானவர்களாகி இதனை குறித்து எந்த தவற்றையும் செய்யாதீர்கள். இதனாலேயே நீங்கள் முரளியை பெறுகின்றீர்கள். தமது புத்தியில் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் எங்கும் செல்ல முடியும். உதாரணமாக, உங்களுக்கு முரளி கிடைக்காதிருந்தாலும் நீங்கள் பாபாவிற்கு உரியவர் என்பது உங்கள் புத்திக்கு தெரியும். பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். ஆத்மாக்களாகி நீங்கள் தமோபிரதானம் ஆகி உள்ளீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆகுவீர்கள். ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் இந்த மகா மந்திரத்தை பெறுகின்றீர்கள். இதனை வேறு எவராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தந்தை மாத்திரமே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவு சக்தியின் மூலமே உங்களால் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆக முடியும். இந்த கூற்றுகள் உள்ளன, ஆனால் அது எவரது புத்திக்கும் எட்டுவதில்லை. முன்னைய கல்பத்திலும் பாபா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சகல சரீர சமயங்களையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அந்த சமயங்கள் அனைத்தும் சரீரங்களுக்கு உரியவை. ஒரே ஒருவரே அனைவரதும் தந்தை. சகல ஆத்மாக்களும் அந்த ஒரே ஒரு தந்தையை அழைக்கின்றார்கள். போப்பாண்டவரும் கடவுளையே நினைவு செய்கின்றார். அவர் கூறுகின்றார், ஓ தந்தையான கடவுளே, கருணை கொண்டிருங்கள். மனிதர்கள் தமக்குள் சண்டையிடாத வகையில் மனிதர்களின் கோப புத்தியை மாற்றுங்கள். ஒரே ஒரு தந்தையையே அவர்கள் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் வேறு எவரையும் நினைவு செய்வதில்லை. மக்கள் ஷிவ் பாபாவையே அழைக்கின்றார்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் தூய்மையாகும் பொழுது இந்த ராவணனின் தீய உலகில் உங்களால் இருக்க இயலாதிருக்கும். அப்பொழுது நிச்சயமாக புதியதொரு உலகம் தேவைப்படுகிறது. கலியுகம் மாறி சத்தியுகமாக ஆகிறது. எவ்வாறாயினும் இந்த அளவை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இங்கு வந்த ஒரு வைத்தியர் கலியுகம் அனாதியாக தொடர்ந்திருக்கும் என்று கூறினார். அவ்வளவு காலம் வரை எவ்வாறு கலியுகம் நீடிக்க முடியும்? கலியுகம் அந்த அளவிற்கு சிறப்பானதா? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் அந்த அன்பை கொண்டிருப்பதனால் பிறரையும் அழைத்து வருகின்றார்கள். அம்பு அவர்களை தாக்காதிருந்த பொழுதிலும் அவர்களால் அழைத்து வரப்படுபவர்களை தாக்கினால் அவர்களுக்கு அதில் பங்கு கமிஷன் கிடைக்கும். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் வந்து தந்தையிடமிருந்து சிறிதளவு இந்த ஞானத்தை கேட்டாலும் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் குறைந்தபட்சம் தந்தையான சொர்க்க கடவுளின் முன்னிலையிலேயே வந்து அமர்ந்திருப்பார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் அனைவரதும் தந்தையாவேன். ஷிவ் பாபாவால் வர முடியும் என்பதை சிலர் நம்புவதில்லை. ஓர் ஆத்மாவினால் வர முடியுமானால் என்னால் ஏன் வர முடியாது? ஓர் ஆத்மாவினால் ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்க முடியுமாயின் என்னால் அதனை செய்ய முடியாதா? வேறு எவ்வாறு என்னால் வர முடியும்? மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரான பாபாவே, வந்து எங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்குங்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஒருமுறை மாத்திரமே சங்கமயுகத்தில் வருகின்றேன். உங்கள் 84 பிறவிகளை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுதே நான் வருகின்றேன். உங்கள் ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கொடுப்பதற்கு பாபா வந்துள்ளார் என்ற நம்பிக்கையை குழந்தைகளான நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், பழைய உலகை மாற்றி புதிய உலகை ஸ்தாபிப்பதே எனது தொழிலாகும். ஆகையாலேயே நினைவு கூறப்படுகிறது, புதிய உலகின் ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் இடம்பெறும். பின்னர் நீங்கள் அங்கே அதனை பராமரித்தீர்கள். நீங்கள் ஞானோதயம் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் காளி கோயிலை பார்க்கும் பொழுது அது பொய்யானதோர் உருவம் என்றே எண்ணுகின்றீர்கள். காளி உண்மையில் ஜெகதம்பாள் ஆவார். ஆனால் அவருக்கு அவ்வாறானதோர் பயங்கரமான தோற்றம் இருப்பதில்லை. வங்காளத்தில் அவர்கள் காளிக்கு பதில் பலியிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஜெகதம்பாவின் ஆலயத்திற்கு நூறாயிரக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். அங்கே சதா ஓர் ஒன்று கூடல் இடம்பெறுவதை போன்றுள்ளது. அவர்கள் அங்கே சிறியதோர் விக்கிரகத்தை வைத்து அதற்கு ஜெகதம்பாள் என பெயரிட்டுள்ளார்கள். ஒரே ஒரு ஜெகதம்பாள் மாத்திரமே இருக்க முடியும். சிந்தியில் காளி கோயில் எவ்வாறு கட்டப்பட்டது என பாருங்கள். ஒருமுறை கோட்டை ஒன்றில் குண்டு ஒன்று வெடித்தது. அப்பொழுது பக்ரி அதாவது புனிதர் ஒருவர் காளி தேவி கோபமடைந்துள்ளார் என்று கூறியதால் அவர்கள் அங்கே காளிக்கு ஒரு கோயிலை கட்டினார்கள். எவ்வாறாயினும் காளி யார் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். ஆகையால் நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். குமார்களும் குமாரிகளும் திருமணம் செய்யும் பொழுதே முதல் வகையான துன்பம் ஆரம்பமாகிறது. திருமணம் செய்ததை பற்றி என்றுமே நினைத்தும் பார்க்காதீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த ராவண ராஜ்யம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. இது இப்பொழுது விகாரமான இல்லறப்பாதையாகும். விகாரமற்ற இல்லறப்பாதை சேர்ந்த தேவர்களை மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். முற்றிலும் விகாரமற்ற அந்த தேவர்களை உருவாக்கியவர் யார் என்பது எவருக்கும் தெரியாது. சத்தியுகம் முற்றிலும் விகாரமற்ற உலகமாகும். அங்கும் விகாரம் இருந்ததாக சமய நூல்களில் அவர்கள் காட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் அதுவே விகாரமற்ற உலகம். அந்த விகாரமற்ற உலகிற்கும் இந்த விகாரம் நிறைந்த உலகிற்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. இந்த விஷயங்கள் வேறு எவரினதும் புத்தியிலும் இல்லை. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் நிலவிய பொழுது வெகு சில மனிதர்களே இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. அதன் பின்னர் வளர்ச்சி இடம்பெற ஆரம்பித்தது. நீங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றி வர வேண்டும். அப்பொழுதே நீங்கள் முழு பூமியையும் சுற்றி வந்துள்ளீர்கள் என உங்களால் கூற முடியும். உங்களால் முழு சமுத்திரத்தையும் சுற்றி வர முடியாது. சத்தியுகத்தில் வெகு சிலர் மாத்திரமே வாழ்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் சிறிய நில பரப்பிலேயே வாழ்கின்றார்கள். இப்பொழுது இறுதியில் மனித உலகில் எல்லைகள் உள்ளன. இன்னமும் மேலேயே இருக்கின்ற சில ஆத்மாக்களும் தொடர்ந்தும் கீழே வருகிறார்கள். மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் மேலே இருக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் கீழே வந்த பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைந்து உங்கள் சரீரங்களை நீக்கி வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்கள். அவர்கள் இங்கே கீழே வரும் பொழுது நீங்கள் மேலே திரும்பிச் செல்வீர்கள். கீழே வெகு சிலரே தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பார்கள். இது புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். நீங்களே அங்கு முதலில் சென்று வாழப்போகின்றவர்கள். நாங்கள் அங்கே செல்லும் பொழுது வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். இவை விவரமான விஷயங்களாகும். இருப்பினும் தந்தை குழந்தைகளான உங்களுக்கு கூறுகின்றார், அச்சா, உங்கள் அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். மக்கள் வரலாற்றையும் புவியலையும் பெருமளவில் கற்கின்றார்கள். அவர்கள் மிகவும் தொலைவிற்கு சந்திரனுக்கும் செல்கிறார்கள். அது விஞ்ஞானத்தின் அகங்காரமாகும். அவர்கள் உச்சத்திற்கு செல்கிறார்கள். மேலே சந்திரனில் எதுவும் இல்லை. நீங்களோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பார் செல்கின்றீர்கள். இப்பொழுது இந்த ஞானம் உங்கள் புத்திகளில் உள்ளது. பாபா இவை அனைத்தையும் நாடகத்திட்டப்படி உங்களுக்கு கூறுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை மாத்திரமே கூறுகின்றார், நான் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்குகின்றேன். இது எனது பாகத்தில் உள்ளது. நான் பக்தி மார்க்கத்திலும் எனது பாகத்தை நடிக்கின்றேன். ஏனென்றால் அது நாடகத்தில் உள்ளது. நீங்கள் நடிகர்கள் என்பதைப் போன்றே நானும் ஒரு நடிகனே. உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்குவதே எனது கடமையாகும். எதனையாவது செய்பவர்கள் புகழப்படுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு அதிகளவு புகழ் உள்ளது. ஆனால் அவர்களை அவ்வாறு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்கியவர் யார்? அவர்கள் சந்தோஷதாமத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். இப்பொழுது பல வகையான துன்பங்கள் உள்ளன. சிலர் இன்று மரணிக்கலாம். சண்டை ஒன்று இடம்பெறலாம். சிலரிடம் நூறாயிரக்கணக்கான ரூபாய்கள் இருக்கலாம். ஆனால் அவர் சுகவீனம் அடைந்தாலோ அல்லது ஏதாவது ஒன்று நேர்ந்தாலோ யாரால் என்ன செய்ய முடியும்? பிரில்லாவிடம் அதிக அளவு செல்வம் உள்ளது. அவர்களிடம் ஒரு பிறவிக்கு பணம் இருக்கலாம். ஏதோ ஒரு துன்பத்தை ஏனும் அனுபவம் செய்யாத எவருமே இருக்க முடியாது. அனைவருமே ஏதோ ஒரு வகையான துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். பணம் போன்ற அனைத்தும் இப்பொழுது தூசாக போகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைந்து வீடு திரும்புங்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் கீழே வருவது நிற்கும் பொழுதே நீங்கள் மேலே செல்ல முடியும். உங்கள் புத்தியில் இந்த விவரங்களை வைத்திருந்து பெருமளவு அன்புடன் ஒரே ஒரு அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்யுங்கள். இரண்டு, இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் ஞானோதயம் பெற்றுள்ளீர்கள். ஆகையால் உங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் நினைவு சக்தியினால் ஆத்மாவாகி உங்களை தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சரீர உணர்விலிருந்து விடுபட்டவராகி உங்களின் சுய மரியாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் முழு உலகின் மரியாதையையும் பெறுவீர்களாக. இந்த கல்வியின் பிரதான லட்சியம் சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதாகும். பற்றற்றவராகவும் ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டவராகவும் ஆகுவதற்கான வழிமுறை சதா உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருப்பதே ஆகும். சங்கம யுகத்தினதும் எதிர்காலத்தினதும் பல வகையான சுய மரியாதைகளில் ஏதாவது ஒன்றில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் உங்களின் ஷரீர உணர்வானது தொடர்ந்து முடிந்துவிடும். தமது சுய மரியாதையில் ஸ்திரமாக இருப்பவர்கள் இயல்பாகவே அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெற்றுக்கொள்வார்கள். தமது சுய மரியாதையில் சதா ஸ்திரமாக இருப்பவர்கள் உலக சக்கரவர்த்திகள் ஆகுவார்கள். அத்துடன் அவர்கள் முழு உலகத்திடமிருந்தும் மரியாதையை பெற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகம். காலத்திற்கு ஏற்ப உங்களை வளைந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதென்றால் நிஜ தங்கம் ஆகுவதாகும். அவ்வக்த இஷாரா, எரிமலை ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது பயமற்றவராகவும் ஜுவாலா ரூபமாகவும் ஆகி ஜடப்பொருளினதும் ஆத்மாக்களினதும் தமோகுணி குணத்தை எரிப்பீர்களாக. தபஸ்யா என்றால் எரிமலை நினைவு என்று அர்த்தம். நீங்கள் நினைவை கொண்டிருப்பதனால் மட்டுமே மாயையினதும் பஞ்சபூதங்களினதும் பயங்கர ரூபம் குளிர்மையடையும். உங்களின் மூன்றாவது கண், உங்களின் எரிமலை கண், மாயையை சக்தியற்றதாக ஆக்கும். ஓம் சாந்தி.